நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, நாம வாழ்கின்ற இந்த பூமி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றினது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சூரியன் அப்படிங்கிற நெருப்பு கோளத்திலேருந்து பிரிஞ்சு வந்து அதனுடைய வெப்பமெல்லாம் குறைஞ்சு உயிரினங்கள் வாழ தகுதி உடையதாக அது மாறுறதுக்கு பல கோடி ஆண்டுகள் ஆகியிருக்கு. இந்த பூமி எப்போ தோன்றுனுச்சு, இதனுடைய தன்மை என்ன, இந்த பூமி இன்னும் பல காலம் நிலச்சிருக்கணும்னாக்க நம்ம அதை எப்படி பாதுகாக்கணும், இப்படி நிறைய விவரங்கள் நமக்கு சொல்கிறதுக்காக புவியியலாளர் அரியலூர் சந்திரசேகர் அவங்க இப்போ நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு பூமியை பற்றி இன்னும் நிறைய விவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம். கோயம்புத்தூர் பகுதி நேயர்களை பார்க்குறத மெட்ட மகிழ்ச்சி அடைகிறேன்
சார். இப்போ நீங்கள் ஒரு புவியியலாளர் அப்படிங்கிற முறையில் எங்கள் நேயர்களுக்கு முதல்ல இந்த பூமியை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுங்கள் சார்.
பூமி வந்து நிலையானது, நாம் வந்து வாழக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம். பிரபஞ்சத்தில் பூமிங்கிறது ஒரு மிகப்பெரிய மூன்றாவது மிகப்பெரிய கோள். இதனுடைய மேற்பரப்பு 55,000 கோடி சதுர கிலோமீட்டர் மேற்பரப்பு உள்ளது. இதனுடைய விட்டம், பூமி வந்து ஒரு உருண்டை அப்படின்னு நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். இப்போ வந்து நேராக டிவியிலேயோ மத்தையிலேயோ விண்கலம் பாரி நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி பார்க்குற இந்த விண்கலத்தினுடைய, பூமிங்கிற ஒரு இயற்கை விண்கலத்தோடைய விட்டம் பார்த்திங்கன்னா 2840 கிலோமீட்டர். சர்ஃபேஸ் வந்து நீளமாகவும் அகலமாகவும் இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் ஒரு பக்கத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தெரியாது, அப்படி ஒரு உருண்டை இது. இந்த இதில் வந்து நிலம், நீர், காற்று, வானம் எல்லாமே இருந்தாலும் கூட இந்த பூமியை பொறுத்தவரை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். நிலம், நிலப்பகுதி இருக்கிறது வந்து ஒரு 28% நிலப்பகுதி இருக்கிறது. 71% கடல் பகுதி இருக்கிறது. இந்த கடல் வந்து பலவாறு இன்று பிரிந்து காணப்படுகிறது. பூமி தோன்றின பொழுது ஒரு பக்கத்தில் கடலும் இன்னொரு பக்கத்தில் நிலமாகவும் இருந்தது. இன்றைக்கி கடலும் நிலமும் பல கண்டங்களாகவும் பல கடலாகவும் மாறி இருக்கிறது. அப்படி நாம் பார்க்கின்ற இந்த நிலமும் கடலுமே இந்த பூமி தோன்றின 4,600 மில்லியன் ஆண்டுகளில் தோன்றின பொழுதும் இப்படி தான் இருந்துச்சா, இப்போ இருக்கிற மாதிரியே இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய செய்தியாகவே இருக்கிறது. புவியியலாளராகிய நாங்கள் எல்லாமே இந்த பூமியை பற்றி சொல்கிறப்ப, பூமி என்பது நிலையானது போல தோன்றும், ஆனால் ஒரு நிலையானது அல்ல, இது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. பூமியினுடைய மொத்த வரைபடத்தில் வந்து அட்சரேகை தீர்க்கரேகைன்னு சொல்லி அறிவியலாளர்களும் புவியியலாளர்களும் பூமியினுடைய இருப்பிடத்தை குறித்து குறிப்பிடுகிறோம். அப்படி குறிப்பிடுகின்ற இந்த இடம் இந்த காலகட்டத்திலே இப்படித்தான் இருந்ததா என்று பார்த்தால் இல்லை. ஆனால் இந்த பூமி தோன்றிய 4,600 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு ரீசண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த யுகத்திலே தான் உயிரினங்களில் மனிதன் தோன்றினான். இந்த மனிதனுடைய செயல்பாடுகள் இந்த பூமியைவே மாற்றிவிடுமோ என்ற பயம் எனக்கும் உண்டு, புவியியலாளருக்கும் உண்டு. காரணம், நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பூமி மனித வாழ்க்கை தோன்றாதற்கு முன்பு இருந்த மாற்றங்கள் அதற்கு எடுத்துக்கொண்ட காலங்களை விட மனிதன் இந்த பூமியிலே தோன்றிய பிறப்பு அது தன்னை மாற்றிக்கொள்வதற்கு மாறுவதற்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற காலங்கள் மிக கம்மி. இந்த பூமி தோன்றிய யுகத்தை முதலே ஆர்கேயன் என்று குறிப்பிடுகிறோம். ஆர்கேயன், கேம்பிரியன், ஆடோவிஷியன், சைலூரியன், டிவோனியன், கார்பானிஃபரஸ், பர்மியன், ட்ரையாசிக், ஜுராசிக், கிரிட்டேஷியஸ், ரீசன்ட் என்று பூமியை இந்த 4,200,000,000 ஆண்டுகளையும் பல யுகங்களாக பிரித்திருக்கிறோம். இந்த பூமியினுடைய வயதை பொறுத்தவரை பூமி அழிந்து விடுமோ என்ற பயம் எனக்கும் உண்டு, உனக்கும் உண்டு. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பூமி அழியக்கூடிய ஒன்று அல்ல, ஆனால் மாறக்கூடிய ஒன்று. இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள், நேபாளம் இந்தியாவினுடைய வடகோடியில் இருக்கக்கூடிய இமயமலை, உலகத்திலே மிக உயரமான சிகரம் என்று நாம் குறிப்பிட்டிருந்த அந்த சிகரம் இன்று அதனுடைய உயரத்திலிருந்து குறைந்திருக்கிறது என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய படிகவை பாறைகளில் நிலநடுக்கத்தால் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி தொடர்ந்து மாறக்கூடியது என்று நான் குறிப்பிட்டேன். இந்த மாறக்கூடிய விதங்களை தான் நாம் பேரழிவுகள், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்வார்கள். பேரழிவுகள் காலங்களில் எப்படி நடந்து கொள்வது? பேரழிவுகள் என்று குறிப்பிடுகிறது எரிமலை, நிலநடுக்கம், கண்டங்கள் பிரிதல், கடல் உள்வாங்குதல், நில அரிப்பு போன்ற இயற்கையான செயல்களை. நாம் எப்படி இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதே போல பூமியும் வாழ வேண்டும் என்று நினைக்கும். இந்த பிரபஞ்சத்தில் நாம் உயிரோடு இருக்க வேண்டும் நினைக்கின்ற பூமி தான் மிகப்பெரிய அளவிலே மாறக்கூடியது. அந்த மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒவ்வொரு காலகட்டத்திலுமே அதற்கு அடையாளமாக அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த செயல்கள் அப்படியே பதிந்துள்ளது. அப்படி பார்க்கின்ற இந்த பூமியை 3 வகை பாறைகளாக பிரிக்கிறோம். இக்னியஸ் என்று சொல்லக்கூடிய கடின வகை பாறைகள், செடிமெண்ட்ரி என்று சொல்லக்கூடிய படிய வகை பாறைகள், மெட்டமார்ஃபிக் என்று சொல்லக்கூடிய உருமாறிய பாறைகள். இந்த 3 தான் பாறைகளின் தொகுப்பாக இந்த பூமியினுடைய மேல்பரப்பு 46 கிலோமீட்டர் ஆழத்தில் மொத்த பூமியினுடைய மேல்பரப்பு சுமார் 55,000 கோடி சதுர கிலோமீட்டருக்கும் இந்த 3 வகையான பாறைகள் படிந்துள்ளது. இந்த பாறைகள் என்பது வந்து கனிமங்களினுடைய கூட்டு. கனிமங்கள் என்று சொன்னால் இப்பொழுது சுண்ணாம்புக்கல், ஜிப்சம், செலஸ்டைட், பாஸ்பெட்டிக் நாடியூல்ஸ், மேங்கனீஸ், அயன், இது போன்று சுமார் 240 வகையான கனிமங்கள் இந்த பூமியின் மேல்பரப்பிலே கிடைக்கிறது. இந்த கனிமங்கள் ஒவ்வொன்றுமே சூரிய வெப்பத்தாலும் நீரினாலும் காற்றினாலும் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படி மாறுகின்ற பொழுது பூமியில் ஏற்படுகின்ற பிளவுகளின் காரணமாக பூமியின் உட்கரு என்று சொல்லக்கூடிய எர்த் கிரஸ்ட் கோர் என்று சொல்லக்கூடிய அடிப்பகுதியிலிருந்து மேலே வருகின்ற லாவாவாக வருகின்றவை வல்கானிக் எரப்ஷன், எரிமலை குழம்புகளாக பூமியின் மேல்பரப்பிலே படர்ந்து அவைகள் பாறைகளாக மாறியுள்ளது. அப்படி பாறைகளாக மாறியிருப்பதை தான் இன்று நாம் கிரானைட் என்று சொல்கிறோம். தேக்கு மர பலகை போல அறிவியல் வளர்ச்சியிலே கல்லை மரம் அறுப்பது போல அறுத்து பல பலகைகளாக அறுத்து இன்று வீடுகள் கட்டுவதற்கும் தொழிற்சாலைகளிலேயும் பெரிய அளவிலே ஆர்னமெண்டேஷன், வீடு அலங்கார பொருளாகவும் பயன்படுத்தக்கூடிய அளவிலே தொழில் வளர்ச்சியிலே மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்கிறோம். அதேபோல்தான் சிமெண்ட் உற்பத்தி, சிமெண்ட்டுக்கு தேவையான கனிமங்களும் இதே பூமியில் தான் கிடைக்கிறது. அது சுண்ணாம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான பாறை. இங்கு கோவைக்கு பக்கத்திலே இருக்கிற மதுக்கரை, வாழையாறு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உருமாறிய பாறைகள் மெட்டமார்ஃபிக் ராக் என்று சொல்லக்கூடிய வகையிலே சுண்ணாம்பு பாறைகளும், அரியலூர், குன்னம், பெரம்பலூர், திருச்சி, கடலூர், விருத்தாச்சலம், விழுப்புரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய படிய வகை பாறை சுண்ணாம்புக்கல்லாலும் இன்று சிமெண்ட் உற்பத்தியில் 2,00,000 டன்னை நாம் தாண்டியிருக்கிறோம். ஒரு நாளோடைய தேவை இன்று நாம் வீடுகள் கட்டுவதிலே உபயோகப்படுத்துகின்ற கனிம வகையிலே சுண்ணாம்புக்கல் 3-4 லட்சம் டன்னை எடுத்து 2 லட்சம் டன் சிமெண்ட் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதேபோல்தான் மணல், 6 என்பதற்கு நீரும் மணலும் 2 கண்கள் என்று சொல்வார்கள். மலையினுடைய பாறைகள் எல்லாம் உருண்டும் தட்பொழுப்ப சூழலால் மாறியும் இன்று மணலாக மாறி எல்லா ஆறுகளுமே கிழக்கு நோக்கி, தமிழகத்திலே கிழக்கு நோக்கி பாய்கின்ற வகையிலே ஓடுகின்ற அத்தனை ஆறுகளிலும் இருக்கின்ற நீரை சுத்தம் செய்வதற்கும் நீரை பாதுகாப்பதற்கும் பெரிய வகையிலே இந்த மணல் உதவுகிறது. மணல் என்பதும் கிரானைட் என்பதும் இரண்டுமே கனிமங்கள். பாறை ஒன்றாக இருக்கும் பொழுது அது கிரானைட் என்று அழைக்கப்படுகிறது. அவைகளை இப்பொழுது வெட்டி எடுக்க முடிகிறது. துகள்களாக அவைகள் பிரிகின்ற பொழுது மணல் என்று சொல்லப்படுகிறது. அவைகளும் இப்பொழுது ஒரு கனிமமாக பில்டிங் கட்டுவதிலே, வீடுகள் கட்டுவதிலே, மற்ற உபயோகங்களுக்காக உபயோகப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது. ஆனால் இந்த நூற்றாண்டிலே பூமியை நாம் அதிகப்படியாக உபயோகப்படுத்தி விட்டோமோ அல்லது பூமியை அதிகப்படியாக காயப்படுத்தி விட்டோமோ என்னுகின்ற எண்ணம் எனக்கும் உண்டு, என்னை போன்ற புவியியலாளர்களுக்கும் உண்டு. ஒருவேளை நாம் இதுபோல பூமியிலிருந்து வெட்டியெடுக்கின்ற கனிமங்களாலும் அல்லது மணலினாலுமே பூமியவே மாற்றிவிடுவோமோ என்ற பயமும் உண்டு. உண்மையிலேயே அப்படித்தான் பூமி மாறியிருக்கிறது. கடந்த 25 ஆண்டுகளிலே தட்பவெப்ப சூழல் மாறியிருப்பதை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீர்கள் என்றால் மழையின் அளவு மிகப்பெரிய அளவிலே குறைந்திருக்கிறது. மழை குறைவு என்ற காரணத்தினால் ஆறுகளிலே, ஓடைகளிலும் நீர் போக்குவரத்து மிகப்பெரிய அளவிலே குறைந்திருக்கிறது. ஆறுகளிலும் ஓடைகளும் நீர் குறைந்திருப்பதனால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக பாதித்திருக்கிறது. தண்ணீரை இப்பொழுது நாம் காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்தியாவிலே ஒரு வாழ்வியல் ஆதாரம் மாறியிருக்கிறது. அது பூமியில் இருந்து முற்றிலுமாக வேறுபட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒருவேளை இந்த நிகழ்வை மனிதன் மாற்றியமைக்க முற்பட்டாலோ, அறிவியலில் தனக்கு இருக்கிற ஒரு முன்னேற்றமான பாதை என்பதை பயன்படுத்தி கொண்டு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றினாலோ, நாம் காற்றையும் விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் உருவாகிவிடும். பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய பூமி, நான் முதலிலே குறிப்பிட்டது போல 55,000 கோடி சதுர கிலோமீட்டர் மேற்பரப்பு இருந்தாலும், அதன் மேலே ஹைட்ரோஸ்பியர் என்று சொல்லக்கூடிய ஒரு 10 கிலோமீட்டர் உயரத்திற்கு காற்று பரவியிருக்கிறது. இந்த காற்று இல்லாத பூமி, மரம் இல்லாத பூமி, இவையெல்லாம் வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. மாற்றம் என்பது ஒன்று மட்டுமே பூமியில் தொடர்ந்து நடந்தாலும், இந்த மனித வாழ்க்கை என்பது பூமிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த பூமியிலே மனிதன் தோன்றியிருப்பதும் வாழ்வதும் ஒரு சரித்திர செயல் மிக்கது. வாடகை இல்லாத வீடு, இல்லை நிலம், காசு கொடுக்காத காற்று, காசு கொடுக்காத நீர் என்றெல்லாம் நாம் முன்னோர்கள் வாழ்ந்தது மாறி இன்று காசு கொடுத்து தண்ணீர் வாங்க வேண்டிய சூழலுக்கு வந்துவிட்டோம். ஒருவேளை காசு கொடுத்து காற்று வாங்க வேண்டிய சூழலுக்கு இந்த பூமி நாம் கொண்டு சென்று விட்டோம் என்றால், இந்த மனித வாழ்க்கை என்பதும் உயிரினம் வாழ்க்கை என்பதும் இந்த பூமியில் வற்றி போய்விடுமோ என்ற பயம் எனக்கும் உண்டு, அது உனக்கும் வேண்டும். பூமி வந்து மிகப்பெரிய அளவிலே மாறக்கூடிய ஒன்று. பூமியும் நம்மை போல் வாழ வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நம்மை மாற்றிவிடும். ஒரு விண்கலம், ஒரு செயற்கையான விண்கலத்தை நாம் இன்று எய்வதற்கு 1,000 கோடி ரூபாயை செலவு செய்து ஒரு செயற்கையான 1 டன் எடையுள்ள ஒரு விண்கலத்தை நீள்வட்ட பாதையிலே பூமியை போல் பிரபஞ்சத்திலே சுற்றுவதற்கு வெற்றிடத்திலே விடுகிறோம். அதேபோல்தான் இயற்கை இந்த பூமியை விட்டிருக்கிறது. அதை அழிந்து விடாமல் காப்பது என்பது ஆறறிவு படித்த மனிதன் கையிலே இருக்கிறது. அதை நாம் எப்படி உபயோகப்படுத்துகிறோம், அதை எப்படி பேணி காக்கிறோம், அதை எப்படி நாம் வருங்கால சமுதாயத்திற்கு விட்டு செல்லுகிறோம் என்பதை பொறுத்தே தான் பூமியினுடைய வயது நிர்ணயிக்கப்படுகிறது. பூமி வாழ வேண்டும், வாழ விட வேண்டும்.
சரிங்க சார், பூமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை வளங்கள் அதுக்குள்ளே புதஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இயற்கை வளங்களை வந்து நம்முடைய முன்னேற்றத்துக்காக, மனிதகுல முன்னேற்றத்திற்காக நிறைய பயன்படுத்துகிறோம். அதனால் அதையெல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இந்த நிலக்கரி சுரங்கங்கள். அது எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் சுரங்கங்கள் அமைச்சு அதை நம்ம எடுத்து நிறைய பயன்பாடும் இருக்குது, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நிறைய கனிம வளங்களையும் நம்ம வந்து பூமிக்கடியிலேருந்து எடுத்து நிறைய நம்முடைய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போது இந்த போக்கு மனிதகுல முன்னேற்றத்திற்கு அதெல்லாம் தேவையாக தான் இருக்குது. ஆனாலும் பூமியை குடைஞ்சிட்டே இருக்கிற இந்த போக்கு என்ன மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சார்?
பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நாம் அதை குறிப்பிட வேண்டியதில்லை. பூமி என்பது மனிதனுடைய வாழ்வுக்காகவே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வாழ்விடம். முதல்ல சுற்றுப்புற சூழல் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்ப இயற்கைக்கு எதிரான ஒன்று தான் இந்த சுரங்கங்கள் அமைப்பது, பூமியில் இருக்க கனிமங்களை எடுப்பது. என்றாலும் கூட நம்மளுடைய தேவையும் அறிவியல் முன்னேற்றமும் வாழ்வியல் ஆதாரமும் வேறு கோணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது இன்னும் சொல்லப்போனால் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய விஷயம். ஏதாவது ஒரு புதையல் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி கனிமங்களை வெட்டி எடுக்கிறது என்பதை மாறியிருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரியே பூமியும் நினைக்கும் இல்லையா, நம்ம இருக்கணும்னு நினைக்கும் இல்லையா. பாம்பு சட்டையை உரிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி தான் இந்த நிலநடுக்கம், எரிமலை, நில அரிப்பு, கடல் உள்வாங்குதல், இதெல்லாம் வந்து பேலன்சிங். அந்த பூமியை ஒரு பக்கமாக நீங்கள் நோண்ட ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பக்கமாக பேலன்சிங் பண்ணுறதுக்கு தன்னை மாற்றிக்க ஆரம்பிக்கும். அப்படி ஏற்பட்டது தான் இந்த சுனாமி. 2004 பார்த்திங்கன்னா நம்ம கிழக்கு கடற்கரை ஓரத்தில் 1242 கிலோமீட்டர்லேயும் ஒரு நிமிஷத்தில் சுருட்டி போட்டுருச்சு. எங்கோ தோன்றின ஒரு சுனாமியினுடைய அலை வந்து கிழக்கு கடற்கரையில் வேளாங்கண்ணி பகுதியிலையும் கடலூர் பகுதியிலையும் ஏற்பட்டதில் லட்சக்கணக்கான மக்களை ஒரு நிமிஷத்தில் பண்ணிடுச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கிற நில அதிர்வு, அதில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பு. இந்த பூமி வந்து தன்னை வாழ வைக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கண்ட்ரோலில் இருந்தோம்னாக்க நமக்கு இந்த தேவை, இந்த சமுதாயத்துக்கு இப்போ இவ்வளோ லைம்ஸ்டோன் போதும், இவ்வளோ கிரானைட் போதும், இவ்வளோ தண்ணி போதும், இவ்வளோ மணல் போதும்னு நம்ம எடுத்தோம்னா அதுவும் நம்மளை அந்தளவுக்கு வச்சுருக்கோம். நீங்கள் அதெல்லாம் தேவைக்கு அதிகமாக நீங்கள் உபயோகப்படுத்தணும், காசாக்கிக்கணும்னு நினச்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்களோட லைஃப், வாழ்க்கையினுடைய அளவுகளை குறைச்சிரும். அப்படி குறைக்கிறப்ப தான் இந்த மாதிரி பூமியினுடைய பேரழிவுகள்லாம் பெரிய அளவில் ஏற்படுது. அதனால் பூமியும் பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. பூமியும் ஒரு உயிர் உள்ளது, இயங்கக்கூடிய ஒன்று ஒன்றுமே உயிர் உள்ளது. அப்போ அது தன்னை மாற்றிக்கும். பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி ஒரு தரம் உரிச்சதுன்னா நம்ம அப்படி ஒரு உதர் உதர்னுச்சுன்னா பூமிக்கு மேல் ஓட்டில் தான் நம்ம இருக்கிறோம், அப்படியே உதறி கீழே விழுந்துருவோம் எல்லாருமே. அதுக்காக கண்ட்ரோல் திங் நேரடியாக இருக்குங்கிறதுக்காக நாம் ஒரு சிறு சேமிப்பு செய்கிற மாதிரி தான் சேமித்து வைக்க வேண்டும். நம்மளுடைய வருங்கால சமுதாயத்திற்கும் நம்மளுடைய சந்ததியினருக்கும் நிலம், நீர், காற்று இதெல்லாம் காசு கொடுக்காமல் வாங்கினது, அதெல்லாம் அவங்களுக்கும் அப்படியே விட்டுட்டு போனோம்னா தான் நல்லாயிருக்கும்.
சார், நீங்கள் இப்போ சொல்லும்போது 71% தண்ணீரும் 29% நிலப்பரப்பும் சேர்ந்தது தான் இந்த பூமி அப்படின்னு சொன்னீங்க. வெப்பமயமாதல் பற்றி இப்போ சமீப காலத்தில் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இந்த வெப்பமயமாதல் காரணமாக பூமியில் இருக்கிற பனிமலைகள் உருகி கடல் மட்டம் உயரும், அதனால் நிலப்பகுதிகள்லாம் தண்ணீருக்குள்ளே மூழ்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நிலப்பகுதிகள்லாம் மூழ்கி போச்சுன்னா இந்த உலகத்தில் உயிரினங்களே இல்லாமல் அழிஞ்சு போகுமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
இது விதாச்சாரம்தான். 29 × 71 நிலப்பரப்பு நல்லா இருக்கணும்னாக்கா 71% கடல் பரப்பு இருக்கணும். ஆனால் அந்த பூமி தோன்றினப்போ பார்த்திங்கன்னா நிலம்லாம் ஒரு பகுதியாகவும் கடல்லாம் ஒரு பகுதியாகவும் இருந்துச்சு. நீங்கள் உலகத்தினுடைய நிலப்பகுதி வரைபடத்தெல்லாம் வெட்டி, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா இதெல்லாம் வெட்டி வரைபடத்தெல்லாம் ஒட்டி பார்த்திங்கன்னா தரைப்பகுதியெலாம் ஒன்றா இருக்கும், கடல் பகுதியெலாம் ஒன்றா இருக்கும். எவ்வளவு டிஃப்ரென்ஸ் வந்தாலும், எவ்வளவு பனிப்பாறைகள்லாம் உருகி தண்ணீராக வந்தாலும் இன்னொரு பக்கத்தில் தரைப்பகுதி வெளியில் வந்துடும். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் நமக்கு இந்தியா பக்கத்தில் இருக்கிற மொரீஷியஸ். இந்த மொரீஷியஸ் தீவு பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து ஒரு 4 மீட்டர் உயரத்தில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கிற ஏரியை பார்க்குற மாதிரி எங்கள் கடல். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொரீஷியஸில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 தீவுகளில் மட்டும்தான் மக்கள் இருக்கிறாங்க. மொரீஷியஸை சுற்றியும், இலங்கையை சுற்றியும், இந்தோனேஷியாவை சுற்றியும் இப்போ 1000-க்கணக்கான தீவுகள் வெளியில் தெரியுது. அதுக்கு காரணம் வேறொரு பக்கத்தில் கடல் உள்ளே வந்துருச்சு. எந்த பக்கத்துலேயும் கடல் உள்ளே வந்துச்சுன்னா வேறொரு பக்கத்தில் பேலன்ஸ் சிக்கணும். அந்த 29 × 71 சொன்ன மாதிரி நிலப்பகுதி வந்துடும். அதனால் பனி உருகுது, பாறைகள் உண்ணா, இதெல்லாம் வந்து உடனடி மாற்றங்கள். மனிதன்கிற ஒரு உயிரை தவிர இந்த உலகத்தில் வந்து வேறு ஒரு மாற்றங்கள் பெருசாக வந்துடுறதில்ல. இந்த மனிதன் எதையாச்சும் மாற்றி அமைக்கணும், தன்னுடைய அறிவியல் பூர்வமான செயலால் மாற்றி அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அது டபக்குன்னு மாறிக்கும். அப்படி மாறுறது அந்த மாற்றத்தை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படி ஏற்பட்டது தான் இன்றைக்கி நேபாளத்தில் ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய நிலச்சரிவும் எர்த்குவேக் என்ற பெரிய நிகழ்வுமே நம்மை பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா ஒரே நாளையில், கடந்த மாதத்தில் ஏற்பட்ட எர்த்குவேக் ஒரே நாளையில் 80 முறை ஏற்பட்டிருக்கு. 24 மணி நேரத்தில் 80 முறை ஏற்பட்டுச்சுன்னா என்ன மாதிரியான நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கும், என்ன மாதிரியான விபத்துகள் ஏற்பட்டிருக்கும், அவைகளெல்லாம் நம்மளால் தாங்க முடியுமா என்பதை மனிதன் வந்து சற்று உணர்ந்து பார்க்க வேண்டும். அதனால் பனிப்பாறைகள் உருகுவதனால் மட்டுமே நிலப்பகுதி பெரிய அளவில் பாதிச்சிடாது, அது கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்குது.
சரிங்க, இப்போ ஆரம்ப காலத்தில் இந்த நிலப்பகுதிகள்லாம் ஒன்றாக ஒரே பகுதியாகவும் நீர் தனியாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நம்ம புவிப்பரப்பில் ஏற்படுற மாற்றங்களை பற்றி படிக்கும்போது நம்ம இந்த லெமூரியா கண்டம் அப்படின்னு அந்த ஒன்றிணைந்த பகுதியாக நிலப்பரப்பு இருந்தது, அதுக்கப்புறம் தான் இது பல கண்டங்களாக பிரிஞ்சுது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி நிலப்பரப்புகள் இன்னும் பிரிஞ்சுட்டே போச்சுன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுங்க?
நிச்சயமாக அந்த மாற்றங்கள் தொடர்ந்து பூமியில் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். பூமிங்கிறது இயங்கக்கூடிய ஒரு விண்கலம், இயற்கை விண்கலம்னா கூட அந்த விண்கலம் பார்த்திங்கன்னா தன்னைத்தானே ஒரு முறை ஒரு நாளைக்கு ஒரு தூரம் சுற்றிக்குது. 365 நாளைக்கு ஒரு தூரம் அது பிரபஞ்சத்தில் இருக்க சூரியனை சுற்றி வருது. சூரியன்கிட்டேருந்து ஒளியை வாங்கி தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது பூமி. அப்படி ஒன்றை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணுற அல்லது மாற்றி கொடுக்கின்ற அது மனிதனுக்கு தேவையான அளவு, எவ்வளவு வெப்பம் தேவையோ, எவ்வளவு ஒளி தேவையோ, எவ்வளவு காற்று தேவையோ, இதெல்லாம் வந்து அந்த நேச்சுரல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவைகளில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப இப்போ டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மனுஷன். மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி சூழல்லாம் இல்லாமல் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் நிறைய உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம், ஃபியூவல் நிறைய உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம், வாகனங்கள் நிறைய உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இவைகள்லாம் நான் சொன்னக்கூடிய இந்த வாழ்வியல் நிலப்பரப்பான 5% இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளேயே நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்படியே டிஸ்டர்ப் பண்ணி வெளியில் போனோன்னு தான் இப்போ காட்டில் இருக்க மிருகங்கள்லாம் உள்ளே வர ஆரம்பிக்கும். இந்த டிஸ்டர்ப் பண்ணது வந்து காடு வரைக்கும் போயிடுச்சு. இந்த பிளாஸ்டிக் ஆகட்டும், அல்லது மனிதனுடைய கழிவுகளாகட்டும், மனிதன் உபயோகப்படுத்துகின்ற பொருளாகட்டும், அல்லது மின்சாரமாகட்டும், அல்லது நீர் ஆதாரங்களாகட்டும், இவெல்லாம் அழிக்கப்படுகுது. மாறுறோன்னே காட்டில் இருக்கிறதெல்லாம் ஊருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதே ஸ்டேஜ் தான் பூமியினுடைய மேல் ஓட்டில் அதிக அளவில் ஏற்படுறப்ப தான் அந்த காண்டினென்டல் ட்ரிப்ட்னு சொன்னால் கண்டத்திட்டு மாற்று விதின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஏதாவது ரொம்ப பிரச்சனை பண்ணிங்கன்னா, ஒருத்தருக்கு ரெண்டு பையங்க, ஒரு பையனுக்கு இருந்தப்போ சொத்து ஒன்றா இருந்தது, ரெண்டு பையனோனையும் ரெண்டு பேர்த்துக்கும் சொத்தை பிரித்து கொடுத்தாரு, அவருக்கு நாலு பையங்க, நாலு பையங்களானே நாலு பையன்களுக்கு சொத்தை பிரித்து கொடுக்குற மாதிரி தான் இந்த பூமியினுடைய நிலப்பரப்பு என்ன பண்ணுன்னா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியான்னு நம்மளது ஒரு 6 கண்டங்களாக இருந்தது, இன்றைக்கி பல 1000 தீவுகளாகவும் தீவகற்பெல்லாம் பிரிஞ்சிருக்கு. இதில் ஏதாவது ரொம்ப இன்னும் மனுஷன் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தால் இது இன்னும் நிறைய பிரிஞ்சிடும். நிறைய பிரிஞ்சு ஒரு காலத்தில் உயிரினங்களாம் இல்லாத இன்னொரு பூமி, ஆர்கேயன் கேம்பிரியன் ஆடோவிஷன்கிற காலத்தில் பூமியில் எப்படி உயிரினங்களே இல்லாமல் இருந்துச்சோ, அப்படி ஒரு ரீசைக்ளிங், தன்னை மாற்றிக்கிறதுக்கு இந்த பூமி ட்ரை பண்ணும். நம்ம வாழ்கிற மாதிரியே பூமி வாழணும்னு நினச்சிருச்சுன்னா நம்ம அழிஞ்சிரும். அதனால் அந்த கண்ட்ரோல்குள்ளே இருக்கணும். ஒரு பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு இல்லை, பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தி அதை அந்த பிளாஸ்டிக்கை எந்த இடத்துல போடணுமோ அதில் போடணும். அதே மாதிரி மனித கழிவுகளை எப்படி வீணாக்குது, இப்போ அரசு வந்து ஒரு மிகப்பெரிய கோட்பாடு அதை எடுத்திருக்குது. மனித கழிவுகள் வந்து எவ்வளோ பெரிய வியாதிகளை உண்டாக்குது, சுற்றுச்சூழலை எப்படி பாதிக்குது, அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி லெட்டின் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு இப்போ அரசாங்கம் வந்து ஒரு பெருமுயற்சி இருக்குன்னா, அதனால் ஏற்படக்கூடிய அழிவுகளும் தீமைகளும் பெரிய அளவில் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த கண்டங்கள். இப்படி ஒரு சின்ன சின்ன மாற்றம், ஏதோ ஒரு திருவிழாவில் சொல்லுவாங்க எல்லாருமே பால் ஊற்றுறாங்கன்ட்டு, ஒருத்தர் தண்ணி ஊற்றின கதையாக எல்லாருமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாங்களாம், நம்ம ஒரு ஆள் தான் தண்ணி ஊற்றுறோம்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே தண்ணி ஊற்றின கதையாக பூமி நினச்சிருச்சுன்னா, இந்த மனித வாழ்க்கைங்கிறது பூமியில் இல்லாமல் போயிடும். இந்த கண்டங்கள் பிரிதல் என்பது அதிகமாக போயிடும். அப்படியே போச்சுன்னா இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், கடல் மட்டத்திலேருந்து தரைமட்டம் வந்து இப்போ இன்றைக்கி கோயம்புத்தூர் ஒரு 230 மீட்டர் உயரத்தில் இருக்கும். கோயம்புத்தூர் வந்து பூமியினுடைய மேல்பரப்பில் கடல் மட்டத்திலேருந்து ஒரு 200 ஸ்டார்ட் பண்ணி 250 வரைக்கும் வரும். இதே இது நீங்கள் கடலூர்கிட்ட போனீங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து ஒரு 10 மீட்டர் உயரத்தில் இருக்கிறோம். இதே நிலை 10 மீட்டர் உயரத்தில் கடல் பக்கத்தில் இருக்குன்னு நினச்சி பாருங்கள், எவ்வளோ பெரிய பயமாக இருக்கும். அந்த நிலைக்கு நாம் பூமியை மாற்றிவிடக்கூடாது, அது மனுஷனால் மட்டும்தான் மாறக்கூடியது. இன்னொன்று, விலங்குகள்லாம் இருக்குது பாருங்கள், விலங்குகள்லாம் இப்போ தரைப்பகுதியில் எங்கேயாச்சும் நடந்து போய் பாதை உளுந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஆனால் மனுஷன் நடந்து போயிட்டானா பாதை உளுந்துருது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உயிரினங்களில் மனுஷன்தான் மிகப்பெரிய கொடிய உயிரினம். டைனோசர்லாம் கூட இந்த பூமியில் இருந்திருக்கு, அதெல்லாம் மனுஷன் போல் ஒரு 10 பங்கு உயரம் அதிகமாக இருந்திருக்கு, ஆனால் இந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக செயல்படலை. ஆனால் மனிதன் அறிவுபூர்வமாக செயல்படுகிறது என்பது தன்னுடைய இருப்பிடத்தையே மாற்றிவிடுமோ என்ற பயமும் இருக்கிறது. இந்த பிளாஸ்டிக் கழிவுகள், ஆயில் கழிவுகள், இந்த மாதிரி சுற்றுப்புற சூழலை மாற்றி அமைத்தல், இவைகளை எல்லாமே கண்டங்களை இன்னும் அதிக அளவில் பிரித்துவிடும். அது பிரிக்காமல் நாம் சமுதாயத்துக்கு அப்படியே நாம் கொடுக்க வேண்டும்.
அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்ன, பள்ளி நாட்கள்ல தெரிஞ்சுக்கிட்டது, படித்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, மண்ணுக்கு அடியில் புதையுண்டு போன தாவரங்கள், விலங்குகள் இதெல்லாம் தான் நமக்கு வந்து அந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த திரவ எரிபொருளாக நமக்கு பயன்படுது. இப்போ நம்ம அதெல்லாம் அதிகப்படியாக பயன்படுத்திகிட்டே இருக்க இருக்க அந்த வளங்கள்லாம் குறைஞ்சி போனால் நம்ம வருங்கால சந்ததிக்கு அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அதுக்கு ஈடு செய்யக்கூடிய, நமக்கு இப்போயுமே கிடச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மரபுசார எரிசக்தியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி அந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் விவரங்கள் சொல்லுங்கள் சார்.
ஃபாசில் ஃபியூவல்ஸுங்கிறது இந்த பூமி தோன்றிய 4200 மில்லியன் ஆண்டுகளில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாறைகளுக்கு இடையிலே பாறை கனிமங்களாகவும் பாறையிலேயே வாயுகளாகவும் படிந்திருக்கிறது. இந்த பாறைங்கிறது வந்து இடைவெளிகள் விட்ட ஒரு இது. இப்போ நம்ம எப்படி வீடு இருக்கிற மாதிரியே பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நான் சொன்ன எர்த்து கிரஸ்ட், கோர், மேண்டில்னு சொன்னேன் இல்லைங்களா, எர்த்து கிரஸ்ட்லேயும் கோர்லேயும் நிறைய ஓட்டைகள் இருக்குது, அங்கங்கே விடுபட்ட இடங்கள் இருக்குது. அந்த விடுபட்டிருக்கக்கூடிய இடங்கள்லாம் இந்த பனி பெஞ்சதுன்னா நம்ம இப்போ மழை தூவரல் இருக்கிற மாதிரியும், நமக்கு வேர்த்துனாக்க வேர்வை வெளியில் வர மாதிரியும், அந்த பாறைகளில் இருந்து வேர்க்கின்ற ஒன்று தான் வந்து வாயுவாகவும் ஒரு எரிபொருளாகவும், பெட்ரோல் டீசலுக்கான மூலப்பொருளாகவும் அது கிடைக்கிறது. இது தீரக்கூடிய ஒன்று. அந்த ஃபோல்டு ஃபார்மேஷன் சொல்லுவோம், அந்த பாறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய படிக வகை பாறைகளில் ஒரு குடம் மாதிரி இருந்துச்சு, ஒரு தோண்டி மாதிரி இருந்துச்சு, ஒரு ஏரி மாதிரி இருந்தது, அவைகளெல்லாம் நிறைந்திருக்கும். அதை ஜியாலஜிக்கலாக சர்வே பண்ணி அங்கே ஏதாவது ஆயில் இருக்கா நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துருவோம். அப்படி எடுத்தால் அதெல்லாம் தீரக்கூடிய ஒன்று தான். ஆனால் ஒன்று வைத்துங்க, முதல்ல இந்த இயற்கை வளத்தில் இருந்தக்கூடிய இந்த எரிபொருள்கள் எல்லாமே தீரக்கூடிய இருந்தாலும் அதுக்கு ஏற்ற அளவிலே இந்த பூமியில் பொருள்கள் உண்டாகி கொண்டே இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு சதவிகித கோளாறு, இல்லது தட்பவெப்ப கோளாறு, அல்லது காண்டினென்டல் ட்ரிஃப்ட், பூமியில் ஏற்படக்கூடிய கண்டத்திட்டு மாற்ற விதிகளால் ஏற்பட்டிருக்க மாற்றத்தில் இந்த எரிபொருள் தேவைகள் எல்லாம் ஏதோ கிடைக்காதோ அப்படிங்கிற பயம் நமக்கும் இருக்குது. அது உருவாவதற்கான காலங்களும் அதிகம், 100,000 வருஷம், 200,000 வருஷங்கள் ஆகியிருக்குது. அப்படி ஆகிறதுனால தான் இப்போ நாம் அறிவு கேட்டிய வகையிலே, நான் முதலே சொன்ன மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமைக்கு வர்றப்ப, ஏதாவது இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு நம்ம கொஞ்சோண்டு நம்மளோட சந்ததிகளுக்கும் பிறருக்கும் விடணும் அப்படிங்கிற ஒரு நிலைவுக்கு நம்ம அறிவியல் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அப்படி உண்டானதான் இந்த மரபுசாரா எரிசக்தி. டைரெக்டாக ஆயில் ஃபியூவலே உபயோகப்படுத்தாமல் நம்ம சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒளியை ஏதாவது மாற்றாக பயன்படுத்தி கொள்ள முடியுமா? விறகுகளை இல்லாமல் வேற ஒன்றை எரிபொருளாக நாம் பயன்படுத்தி கொள்ள முடியுமா? சூரிய ஒளி என்பது இயற்கையாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெப்பசக்தி, ஒளி சக்தி, எல்லாமே. லைட்டிங் வேணும்னா அதான் போகணும், நீங்கள் ஃபியூவல் வேணும்னா சூரியன் தான். அதை மாற்றி ஏதாவது பயன்படுத்த முடியுமா என்பதில் தான் இன்று ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான வளர்ச்சியாக நாம் அதை கொள்ள வேண்டும். அப்துல் கலாம் குறிப்பிடுவார் அது போல், இந்த மாதிரி இயற்கை சார்ந்த, இயற்கைக்கு அழிவில்லாத, பூமிக்கு அழிவில்லாத ஒன்றை நாம் உண்டாக்கி பயன்படுத்தினோம் என்றால், நான் சொல்கிற இந்த ஆவரேஜ்னு சொல்கிற 60 வயசு மனுஷனோட வயசு 90 வயசாகிரும். ஏரோப்ளைனில் நம்ம டிராவல் பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு கப்பலில் டிராவல் பண்ணுற மாதிரி தான் நம்ம மனித வாழ்க்கை வந்து இந்த பூமியில். அது இன்னும் கொஞ்சம் பேர் இடம் கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் பேர் ஏறிக்கலாம், இன்னும் கொஞ்சம் பேர் வாழலாம். அப்படி ஒரு இடத்தை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதனால் இயற்கை வளங்களை முற்றிலும் எடுத்து விடாமல், ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்க, காசு போடும்பொழுதே ஒரு 10 பைசா 20 பைசா துட்டு அவங்களே போட்டிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, காசு இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் காசு போடுவாங்கங்கிற மாதிரி தான். இயற்கை வளத்தில் நம்ம கொஞ்சோண்டு விட்டு வச்சுருந்தா தான் அது இன்னும் கொஞ்சம் நமக்கு வளத்தை தருங்கிறது தான் அறிவியல் நோக்கம்.
இயற்கை வளங்களை வந்து முற்றிலுமாக நம்ம வந்து எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் நம்ம சந்ததியினருக்கும் விட்டு வைக்கணும் அப்படிங்கிறது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கனிமங்கள் எல்லாம் வந்து தொழில் வளர்ச்சிக்காக வெட்டி எடுக்கிறோம், திரவ எரிபொருட்களை வந்து நம்ம பயன்பாட்டுக்காக எடுக்கிறோம். அதே மாதிரி இன்னொன்று முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, அதாவது இந்த இயற்கை வளங்களை கிட்டத்தட்ட சுரண்டுறது அப்படின்னு சொல்கிற நிலைமை அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம வீடு கட்டுறோம், அதாவது மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இருப்பிடம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஒரு கற்பனை கேட்டாத தூரத்துக்குள்ளே போயிடுச்சு. பூமியை தோண்டி சிமெண்ட் தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கனிமங்களை வெட்டி எடுக்கிறோம், அப்புறம் பாலிஷ்டு அந்த கிரானைட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான இதெல்லாம் பாறைகளெல்லாம் வெட்டி எடுக்கிறோம். இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்குதுங்க பூமியை?
மொத்த பூமியிலேயே வந்து இருக்கக்கூடிய நிலப்பரப்பே வந்து 29% சொன்னேன். அதில் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறதே மொத்தமே 5% பகுதியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இதில் மீதி இருக்கிற இடம்லாம் மரம், காற்று தயார் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேக்ட்ரி. இந்த காற்று நாம் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனே தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வேணும். ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருந்ததுன்னா தான் இவ்வளோ பேத்துக்கு நம்ம ஆக்சிஜன் கொடுக்க முடியும். அது நேச்சுரலாக ஒன்று பண்ணிகிட்ருக்கு. அதெல்லாம் இதை மாற்றக்கூடிய செயலை தான் நம்மளுடைய கட்டிட வளர்ச்சித்துறை இப்போ மாறியிருக்குது. ஒன்று வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த குவைத்துக்கு போயிட்டு வந்திருக்கவங்கள கேட்டு பாருங்கள், நாங்கள் கேம்பில் இருந்தோம்னு சொல்லுவாங்க. அந்த கேம்ப்புங்கிறது நீ ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்க கப்பலில் ஏற்றுறதுக்கு பொருள் வைக்கிறதுக்கு அந்த கண்டெய்னர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கண்டெய்னர், ஒரு கண்டெய்னர் 10 அடி நீளமுள்ள கண்டெய்னரில் இன்றைக்கி 25 பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க படுத்துருக்கு ஃபாரினில். ஏசிலாம் ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க, அதான் அவனுக்கு ரெசிடென்சியலே. அப்படி ஊடே இல்லாத ஒரு வாழ்க்கை மேற்கத்திய நாடில் இருக்குது. ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பண்பாட்டுத்துறையில் பெரிய அளவில் கிழக்கு பகுதியில் இருக்கிற நாடுகள் வந்து பண்பாட்டுத்துறையில் வளர்ந்துருக்கிறதுனால அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒரே இடத்துலையே ஒரு 40 வீடு, 60 வீடு, 100 வீடுன்னு 20 மாடி கட்டிடம்லாம் நம்ம வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு செலவு பண்ணியிருக்கிற அந்த பொருள் இருக்கு இல்லைங்களா, சிமெண்ட் ஆகட்டும், அல்லது தரையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கிரானைட் ஆகட்டும், அல்லது பாறைகளாகட்டும், இவைகளெல்லாம் ஒரு கூட்டு பொருளை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் இவை எல்லாமே வேஸ்ட்டு. நீங்கள் ரெசிடென்ஷியல் பர்பஸ் ஊடு அவசியம்தான், ஆனால் அந்த இந்த தலைமுறைக்கு இருக்கிற ஊடு போன தலைமுறையில் இருந்த மாதிரியே கூரையில் இருந்தாங்க, இந்த தலைமுறையில் அது மாதிரியே இருக்கிறோம், அப்பார்ட்மெண்ட்ஸ் போயிட்டோம், அடுத்த தலைமுறை வரும்போது வேறு மாதிரி இருக்கணும்னு நினப்பாங்க இல்லையா. இந்த லைஃப் ஸ்டைலை வந்து ஒரு 15 வருஷம் இல்லை 20 வருஷத்துக்குள்ளது மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணணும். நமக்கு ஏற்ற சுற்றுச்சூழல் உள்ளது மாதிரி வீடு கட்டணும். இப்படி இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட்லேயே ஒரு 35-40% ஊடு கட்டுறதுக்காகவே செலவு பண்ணிட்டோம்னா வாழ்வியல் ஆதாரம் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி இயற்கை வளங்களையும் நம்ம பெரிய அளவில் பாதிச்சிடறோம். அதனால் கண்டெய்னரில் வாழ்கிறோன்னு நினச்சிக்கோங்க. நம்ம ஒரு 10 மணி நேரம் படுத்துருக்கணும், அதுக்கு ஒரு ரெசிடென்ஸ் தேவை. அப்படி இல்லாமல் அதுதான் தன்னுடைய வாழ்க்கை தரத்தையே நிர்ணயிக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இன்று பண்டைய காலத்தில் ஆரம்பித்த சோழர் வரலாற்றில் ஆரம்பித்தது அப்படியே பெரிய அளவிலே போயிட்டுருக்கு. அரண்மனை வாழ்க்கை தான் நமக்கு பெருசாக போயிட்டுருக்கு. அவைகளெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிற மாதிரி ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் பண்ணுற மாதிரி வந்தோம்னா தான் நம்பியல் வாழ்வியல் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் அடிப்படையான கருத்து.
சரிங்க சார், இது வரைக்கும் இந்த பூமியை பற்றி நிறைய விஷயங்கள் எங்கள் நேயர்களுக்கு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த பூமியை காப்பாற்ற வேண்டியது, இதை பாதுகாத்து நம்முடைய சந்ததிக்கு கொடுக்க வேண்டியதும் நம்முடைய கையில் தான் இருக்குது அப்படிங்கிற விவரங்களையும் சொன்னீங்க. எங்கள் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரைக்கும் இந்த பூமியை பற்றியும் பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றியும் அரியலூர் மாவட்டம் செம்பியக்குடியை சேர்ந்த புவியியலாளர் எஸ் என் சந்திரசேகர் அவங்க சொன்ன விவரங்களை எல்லாம் கேட்டோம். அவங்க சொன்னதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து, இந்த பூமியில் மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே வந்திருந்தாலும் மனித இனம் தோன்றினதுக்கப்புறம் ஏற்பட்ட மாற்றங்கள் ரொம்ப வேகமாக இருந்திருக்கு, அது அழிவை நோக்கி பூமியை கொண்டு போயிடுமோ அப்படிங்கிற பயம் புவியியலாளர்களுக்கு இருக்கிற மாதிரியே ஒரு சாதாரண மனிதனுக்கும் இருக்கணும். அப்போ தான் இந்த பூமி இன்னும் பல காலம் நிலச்சிருந்து நம்முடைய சந்ததிகள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தாமல் நம்முடைய தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி நம்ம வாழ்கின்ற இந்த பூமியை பாதுகாக்கிறதுல நம்மளுடைய பங்கையும் அது ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட நம்ம சரியாக செய்யணும் இல்லைங்களா? உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422243 1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.